ஓம் சாந்தி. 22/4/2026. இனிமையான குழந்தைகளே, நீங்கள் பாபாவின் நினைவில் மிகச் சரியான முறையில் இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய முகம் எப்பொழுதும் ஜொலிக்கக்கூடிய மகிழ்ச்சி நிறைந்த முகமாக இருக்கும். கேள்வி: நினைவில் அமர்வதற்கான விதி என்ன? மேலும் அதனால் ஏற்படும் லாபம் என்ன? பதில்: எப்பொழுது நினைவில் அமர்கின்றீர்களோ அப்பொழுது தொழில் போன்ற அனைத்தையும் மறந்து தன்னை ஆத்மா என்று உணருங்கள். தேகம், தேக சம்பந்தங்கள் என்பது மிகப்பெரிய வலையாகும். அந்த வலைகளை அழித்து தேக அபிமானத்திலிருந்து விடுபடும். அதாவது நீங்கள் இந்த உலகத்தில் இருந்து இறந்து விட்டதை போல உயிரோடு வாழ்ந்து கொண்டே அனைத்தையும் மறந்து ஒரு பாபாவின் நினைவில் இருங்கள். இதுதான் அஷரீரி நிலை. இதன் மூலமாகவே ஆத்மாவில் இருக்கும் துரு விலகுகிறது. பாடல்: இரவு நேர பிரயாணிகளே. ஓம் சாந்தி. குழந்தைகள், நினைவு யாத்திரையில் அமர்ந்துள்ளீர்கள். இதைதான் நிஷ்டையில் அமர்வது அல்லது அமைதியாக அமர்ந்திருப்பது என்று சொல்லப்படுகிறது. அமைதியாக மட்டும் அமர்வது இல்லை, ஆனால் ஏதோ செய்து கொண்டிருக்கிறீர்கள். சுய தர்மத்தில் நிலைத்திருக்கின்றீர்கள், ஆனால் யாத்திரையில் உள்ளீர்கள். இந்த யாத்திரையை கற்பிக்கக்கூடிய பாபா நம்மை தன்னுடன் அழைத்து செல்கிறார். உலகத்தில் இருப்பவர்கள், உலகாயத பிராமணர்கள் யாத்திரையில் உடனழைத்து செல்கிறார்கள். நீங்கள் ஆன்மீக பிராமணர்களின் குலம் அல்லது வர்ணம் என்று சொல்லலாம். இப்பொழுது குழந்தைகள், நினைவு யாத்திரையில் அமர்ந்துள்ளீர்கள். மற்ற சத்சங்கங்களில் அமர்ந்திருப்பவர்கள் ஷரீரமுள்ள குருவின் நினைவில்தான் அமர்ந்திருப்பார்கள். குரு சொற்பொழிவாற்றுவார். அவை அனைத்தும் பக்தி மார்க்கம். இது நினைவு யாத்திரை. இதன் மூலம் பாவ கர்மங்கள் அழிந்து விடுகிறது. துருவை அகற்றுவதற்கு நீங்கள் நினைவில் அமர்கிறீர்கள். பாபாவின் கட்டளை நினைவின் மூலமாகத்தான் துரு அகலும். ஏனென்றால் நான் தான் பதீத பாவனன் ஆவேன். நான் யாருடைய நினைவினாலும் வருவது இல்லை. நான் வருவது கூட நாடகத்தில் பதிவாகியுள்ளது. எப்பொழுது தூய்மை இழந்த உலகம் தூய்மையாக ஆக வேண்டுமோ, ஆதி சனாதன தேவி தேவதா தர்மம் முற்றிலும் மறைந்துவிட்டதோ, அப்பொழுது வருகிறேன். அதனை மீண்டும் பிரம்மா மூலமாக நான் உருவாக்குகிறேன். பிரம்மாவில் இருந்து விஷ்ணு ஆவதற்கு ஒரு வினாடி என்று இந்த பிரம்மாவிற்கு தான் புகழ் பாடப்பட்டுள்ளது. விஷ்ணுவிலிருந்து பிரம்மா ஆவதற்கு முழுமையாக 5000 ஆண்டுகள் ஆகிறது. இது புத்தியின் மூலமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம். நீங்கள் சூத்ரனாக இருந்தீர்கள், இப்பொழுது பிராமண வர்ணத்திற்கு வந்துவிட்டீர்கள். நீங்கள் பிராமணனாகி இருக்கிறீர்கள் என்றால் சிவபாபா பிரம்மா மூலமாக உங்களுக்கு நினைவு யாத்திரையை கற்பிக்கிறார். அழுக்கை அகற்றுவதற்காக இந்த படைப்பிற்கான சக்கரம் எவ்வாறு சுழல்கிறது என்பதை புரிந்து கொண்டீர்கள். அதற்கு அதிக நேரம் ஆகவில்லை. இப்பொழுது முழுமையான கலியுகம். இப்பொழுதுதான் கலியுக ஆரம்பம் என்று உலகில் கூறுகிறார்கள். இதுதான் கலியுக கடைசி என்று பாபா கூறுகிறார். அடர்ந்த இருள் உங்களுக்கு அனைத்து வேத சாஸ்திரங்களின் சாரத்தை புரிய வைக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகள், அதிகாலையில் அமரும் பொழுது தந்தையின் நினைவில் அமருங்கள். இல்லை என்றால் மாயையின் புயல் வரும். தொழில் முதலானவை பக்கம் புத்தி சென்று கொண்டே இருக்கும். இது வெளி சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் அல்லவா? எப்படி சிலந்தி எவ்வளவு வலையை உருவாக்குகிறதோ அவ்வளவையும் அதுவே விழுங்க வேண்டும். தேகத்தின் சம்பந்தங்கள் எவ்வளவு உள்ளது? சித்தி, சித்தப்பா, மாமா போன்றவர்கள் உள்ளார்கள். எவ்வளவு பெரிய வலை! அவை அனைத்தையும் தேகத்துடன் மறக்க வேண்டும். தனியான ஆத்மா ஆக வேண்டும். மனிதர்கள் சரீரத்தை விட்டால் அனைத்தையும் மறந்து விடுகிறார்கள். நீங்களும் இந்த உலகத்திலிருந்து இறந்தது போல் ஆகிவிடவும். இந்த உலகம் முடிய போகிறது என்ற ஞானம் புத்தியில் உள்ளது. யாருக்கு வாய் திறக்கவில்லையோ அவர்கள் நினைவு மட்டும் செய்யவும் என்று தந்தை கூறுகிறார். எப்படி இந்த பிரம்மா பாபாவும் நினைவு செய்கிறார்? பெண்கள் கணவரை நினைவு செய்கிறார்கள். ஏனென்றால் பதி பரமேஸ்வரர் என்று சொல்லப்படுகிறது. எனவே பாபாவிடமிருந்து புத்தியை அகற்றி கணவரை நினைவு செய்கிறார்கள். இவர் பதிகளுக்கெல்லாம் பதி, மணமகனாவார். நீங்கள் அனைவரும் மணமகள்கள் அல்லவா? பகவானை அனைவரும் பக்தி செய்கிறார்கள். அனைத்து பக்தர்களும் ராவணனுடைய சிறையில் கைதிகளாக உள்ளார்கள். எனவே பாபாவிற்கு கூட அவர்கள் மீது கருணை ஏற்படுகிறது. பாபா கருணை நிறைந்தவர், அவரைதான் கருணையுள்ளம் உடையவர் என்று சொல்லப்படுகிறது. இந்த நேரம் அநேக விதமான குருமார்கள் உள்ளார்கள். யார் சிறிது படிப்பினை கொடுத்தாலும் அவர்களை குரு என்று கூறுகிறார்கள். இங்கு பாபா நடைமுறையில் ராஜயோகத்தை கற்பிக்கிறார். பரமாத்மாவை தவிர வேறு யாருக்கும் இந்த ராஜயோகத்தை கற்பிக்க தெரியாது. பரமாத்மா வந்துதான் ராஜயோகத்தை கற்பித்தார். பிறகு அதனால் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. கீதைக்கு விளக்கம் அதிகமாக தருகிறார்கள். சிறிய சிறிய குமாரிகள் கூட கீதையை ஒப்பித்து விடுகிறார்கள் என்றால் அவர்களுக்கு புகழ் பாடுகிறார்கள். கீதை ஒன்றும் மறைந்து விடவில்லை. கீதைக்கு மகிமை இருக்கிறது. கீதையின் ஞானத்தின் மூலமாகத்தான் பாபா முழு உலகத்தையும் மாற்றி அமைக்கிறார். உங்களுடைய சரீரம் கல்ப மரத்தை போல, அதாவது அமரராகி விடுகிறது. குழந்தைகள், நீங்கள் பாபாவின் நினைவில் இருக்கிறீர்கள். பாபாவை அழைப்பது இல்லை, நீங்கள் பாபாவின் நினைவிலிருந்து தன்னை முன்னேற்றிக் கொள்கிறீர்கள். பாபாவின் கட்டளைப்படி நடப்பதற்கு ஆர்வம் இருக்க வேண்டும். நாம் சிவ பாபாவை நினைவு செய்துதான் உணவு உட்கொள்ள வேண்டும். அதாவது சிவ பாபாவுடன் சாப்பிட வேண்டும். அலுவலகத்தில் கூட சிறிது நேரம் கிடைக்கிறது. பாபாவிற்கு எழுதுகிறார்கள். நாற்காலியில் அமரும் பொழுது கூட பாபாவின் நினைவில் அமர்கிறார். மேலாளர் வந்து பார்க்கிறார். அவர்கள் அமர்ந்தபடியே மறைந்து விடுகிறார்கள், அதாவது அஷரீரி ஆகிவிடுகிறார்கள். சிலருடைய கண்கள் மூடிவிடுகிறது, சிலருடைய கண்கள் திறந்திருக்கிறது. சிலர் எதையும் பார்க்காதது போல அமர்ந்திருப்பார்கள், மறைந்து இருப்பது போல இருப்பார்கள். அப்படி இருக்கின்றார்கள். பாபா புத்தியின் கயிற்றை இழுத்து விடுகிறார். அந்த போதையில் அமர்ந்து விடுகிறார்கள். உங்களுக்கு என்ன ஆனது என்று கேட்டால் நான் பாபாவின் நினைவில் அமர்ந்திருந்தேன் என்று பதில் கூறுவார்கள். நான் பாபாவிடம் செல்ல வேண்டும் என்று புத்தியில் இருக்கிறது. ஆத்ம உணர்வுடையவர் ஆகிவிட்டீர்கள் என்றால் நீங்கள் என்னிடம் வந்து விடுவீர்கள். அங்கு தூய்மையாகாமல் செல்ல முடியுமா? இப்பொழுது எப்படி தூய்மையாவது? அதனை பாபா வந்துதான் கற்பிக்கிறார். மனிதர்களால் கற்றுத்தர முடியாது. நீங்கள் கொஞ்சமாவது புரிந்து கொண்டால்தான் மற்றவர்களுக்கு நன்மை செய்ய முடியும். நீங்கள் பிறருக்கு நன்மை செய்யவும் பாபாவின் அறிமுகத்தை கொடுப்பதற்கு அவசியம் முயற்சி செய்ய வேண்டும். பக்தி மார்க்கத்தில் கூட ஓ பகவானே, தந்தையே என்று கூறி நினைவு செய்கிறார். பகவானே கருணை காட்டுங்கள் என்று அழைக்கிறார்கள். அழைப்பது ஒரு வழக்கமாகிவிட்டது. பாபா குழந்தைகளை தனக்கு சமமாக நன்மை செய்பவராக ஆக்குகிறார். மாயை அனைவரையும் புத்தி இல்லாதவராக ஆக்கிவிட்டது. லௌகீக தந்தை கூட குழந்தைகளின் நடத்தை சரியில்லை என்றால் நீ என்ன புத்தியற்றவனா என்று கேட்கிறார்கள். ஒரே வருடத்தில் தந்தையின் அனைத்து சொத்துகளையும் அழித்து விடுகிறார்கள். உங்களை நான் எப்படி ஆக்கியிருந்தேன் என்று எல்லையற்ற தந்தை கூட கேட்கிறார். இப்பொழுது தன்னுடைய நடத்தையை பாருங்கள். எப்படிப்பட்ட அதிசயமான விளையாட்டு என்று குழந்தைகள் புரிந்து இருக்கின்றீர்கள். பாரதம் எவ்வளவு கீழான நிலையை அடைந்துவிட்டது. பாரதவாசிகளின் இறங்கு முகம், நாம் கீழே வந்துவிட்டோம், நாம் கலியுகத்தில் இருக்கிறோம் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை. இல்லை. பாரதம் சொர்க்கமாக இருந்தது, அதாவது மனிதர்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தார்கள், அதே மனிதர்கள் நரகவாசிகளாக ஆகிவிட்டார்கள். இந்த ஞானம் யாரிடமும் இல்லை. பிரம்மா பாபா கூட ஒன்றும் அறியாமல் தான் இருந்தார். இப்பொழுது புத்தியில் ஒளி வந்துவிட்டது. 84 பிறவி எடுத்து எடுத்து ஏனிப்படியில் அவசியம் இறங்க வேண்டியுள்ளது. மேலே ஏறுவதற்கு இடம் இல்லை. இறங்கி இறங்கி தூய்மை இழக்கிறீர்கள். இந்த விஷயங்கள் யாருடைய புத்தி இல்லை. பாபா வந்துதான் குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறார். பிறகு நீங்கள் பலருக்கு புரிய வைக்கிறீர்கள். நீங்கள் சொர்க்கவாசிகளாக இருந்தீர்கள், நரகவாசிகளாக ஆகிவிட்டீர்கள். 84 பிறவிகளை நீங்கள்தான் எடுத்துள்ளீர்கள். மறுபிறவியை ஏற்றுக்கொள்கிறீர்கள் அல்லவா? அவசியம் கீழே இறங்குகிறோம். எத்தனை மறுபிறவி எடுத்துள்ளோம் என்பதை பாபா வந்து புரிய வைக்கிறார். இந்த நேரம் நீங்கள் உணர்கிறீர்கள், நாம் எவ்வளவு தூய்மையான தேவி தேவதைகளாக இருந்தோம். பிறகு ராவணன் வந்து நம்மை தூய்மையை இழக்க வைத்து விட்டான். சூத்ரனிலிருந்து தேவதையாக ஆக்க பாபா வந்து படிப்பை கற்றுத்தர வேண்டியுள்ளது. பாபாவை விடுவிக்க கூடியவர் வழிகாட்டி என்று கூறுகிறார்கள். ஆனால் பொருளை உணர்ந்து கொள்ளவில்லை. பாருங்கள், என்னவாக இருந்தவர்கள் என்னவாக ஆகிவிட்டார்கள் என்று அனைவரும் புரிந்து கொள்ளும் அந்த நேரம் விரைவில் வர இருக்கிறது. நாடகம் எப்படி உருவாக்கப்பட்டுள்ளது? நாம் லக்ஷ்மி நாராயணன் ஆவோம் என்று கனவில் கூட நினைத்தது இல்லை. பாபா எவ்வளவு நினைவுகளை ஏற்படுத்துகிறார். இப்பொழுது பாபாவிடமிருந்து ஆஸ்தி அடைய வேண்டும் என்றால் ஸ்ரீமத் படி நடக்க வேண்டும். நினைவு யாத்திரைக்கான முயற்சியை செய்ய வேண்டும். பாதிரியார்கள் நடைப்பயணம் செய்யும் பொழுது எவ்வளவு அமைதியாக செல்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியும். அவர்கள் கிறிஸ்துவின் நினைவில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு கிறிஸ்து மீது அன்பு உள்ளது. ஆன்மீக வழிகாட்டிகளாகிய உங்களுக்கு அன்பு பரமபிதா பரமாத்மாவின் மீது உள்ளது. எவ்வளவு முயற்சி செய்து ஸ்ரீமத்படி நடக்கின்றீர்களோ அவ்வளவு கல்பத்திற்கு முன்பு போல வரிசைப்படியாக முயற்சியின் அடிப்படையில் ராஜ்யம் ஸ்தாபனையாகிறது. பாபா மிக நல்ல நல்ல வழிகளை தருகிறார். பிறகும் கூட ஸ்ரீமத் படி நடப்பது இல்லை என்றால் கிரகச்சாரம் பிடித்து விடுகிறது. ஸ்ரீமத் படி நடப்பதில்தான் வெற்றி இருக்கிறது, நம்பிக்கையில்தான் வெற்றி இருக்கிறது. நீங்கள் என்னுடைய வழிபடி நடக்கவும் என்று பாபா கூறுகிறார். பிரம்மாதான் வழி தருகிறார் என்று ஏன் நினைக்கின்றீர்கள்? சிவபாபாதான் வழி தருகிறார் என்று எப்பொழுதும் நினையுங்கள். இவர் சேவைக்கான வழிகளை தான் தருகிறார். பாபா இந்த வியாபாரம் தொழில் செய்யட்டுமா என்று சிலர் கேட்கிறார்கள். பாபா இந்த விஷயங்களுக்கெல்லாம் ஒரு பொழுதும் வழி கூறுவது இல்லை. நான் தூய்மையற்ற ஆத்மாக்களை தூய்மையாக ஆக்குவதற்காகத்தான் வருகிறேன், இந்த விஷயங்களுக்காக அல்ல. என்னை பதீத பாவனனே வாருங்கள் என்றுதான் அழைத்தீர்கள். நான் தூய்மையாக ஆவதற்கான வழியை கூறுகிறேன். மிக சகஜமானது. குப்த சேனைகள் என்பது உங்களுடைய பெயர். அவர்கள் ஆயுதங்கள் அம்பு முதலியவற்றை காட்டிவிட்டார்கள். ஆனால் இதில் வில் அம்பிற்கான விஷயம் எதுவும் இல்லை. அவை அனைத்தும் ஞான சம்பந்தப்பட்ட விஷயங்கள். பாபா வந்து வழியை கூறுகிறார். இதன் மூலம் நீங்கள் அரைக்கல்பத்திற்கு சத்தியமான கண்டத்திற்கு சென்று விடுவீர்கள். அங்கு வேறு எந்த கண்டமும் இருப்பது இல்லை. யாருக்காவது புரிய வைத்தால் இதனை ஏற்றுக்கொள்வது இல்லை. அதெப்படி பாரதம் மட்டும்தான் இருக்க முடியும் என்று கூறுகிறார்கள். கிறிஸ்து வருவதற்கு 3000 ஆண்டுகளுக்கு முன்பு பாரதம் சொர்க்கமாக இருந்தது. அப்பொழுது வேறு எந்த தர்மமும் இல்லை. பிறகு மரம் விருத்தி அடைந்து கொண்டே இருக்கிறது. நீங்கள் தன்னுடைய தந்தையை, தன்னுடைய தர்மத்தை, கர்மத்தை மறந்து விட்டீர்கள். தன்னை தேவி தேவதா தர்மம் என்று புரிந்து கொண்டால் அழுக்கான பொருளை சாப்பிட மாட்டார்கள். இருக்கிறார்கள். ஆனால் சாப்பிட்டு விடுகிறார்கள். ஏனென்றால் அந்த தெய்வீக குணம் இல்லை. எனவே தன்னை ஹிந்து என்று கூறிவிட்டார்கள். வெட்கம் வர வேண்டும் அல்லவா? நம்முடைய பெரியவர்கள் இப்படி தூய்மையாக இருந்தார்கள், நாம் இப்படி இருக்கிறோமே என்று. ஆனால் தன்னுடைய தர்மத்தை மறந்து விட்டார்கள். இப்பொழுது நீங்கள் நாடகத்தின் முதல் இடை கடைசியின் ஞானத்தை நன்றாக புரிந்து கொண்டீர்கள். யாராவது ஏதாவது பேசினால் பாபா இந்த கருத்தை இன்னும் கூறவில்லை என்று கூறிவிடவும், இல்லை என்றால் ஒருவேளை குழப்பமடைந்து விடுவார்கள், நாங்களும் படித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று கூறிவிடுங்கள். இப்பொழுதே அனைத்தையும் தெரிந்துவிட்டால் பிறகு விநாசம் ஏற்பட்டுவிடும். ஆனால் அப்படி அல்ல, இன்னும் சிறிது காலம் இருக்கிறது. நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம், கடைசியில்தான் முழுமையாக தூய்மையாவோம். வரிசைப்படியாகத்தான் துரு நீங்கும், சதோ பிரதானமாக ஆகிவிடுவீர்கள். பிறகு இந்த தூய்மை இல்லாத உலகிற்கு விநாசம் ஏற்பட்டுவிடும். பரமாத்மா எங்கோ அவசியம் வந்திருக்கிறார் என்று தற்சமயம் கூறுகிறார்கள். ஆனால் குப்தமானது, இது விநாசத்திற்கான நேரம் அல்லவா? பாபாதான் விடுவிப்பவர் மற்றும் வழிகாட்டியாக இருக்கிறார். அவரே அனைவரையும் திரும்ப வீட்டிற்கு அழைத்து செல்கிறார் அல்லவா? கொசு கூட்டத்தை போல அனைவரும் ஒரே மாதிரியான நினைவில் அமர்வது இல்லை என்பது உங்களுக்கு தெரியும். சிலருக்கு சரியான நினைவு இருக்கிறது, சிலருக்கு அரை மணி நேரம், சிலருக்கு 15 நிமிடங்கள், சிலருக்கு 1 நிமிடம் கூட இருப்பது இல்லை. நாங்கள் முழு நேரமும் பாபாவின் நினைவில் இருக்கின்றோம் என்று கூறுகிறார்கள் என்றால் அவசியம் முகம் மகிழ்ச்சியான முகமாக இருக்கும். அத்தீந்திரிய சுகம் அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தான் கிடைக்கிறது. அவர்களின் புத்தி எங்கும் அலையாது. அவர்கள் சுகத்தை அனுபவிப்பார்கள். ஒரு நாயகனுடைய நினைவில் அமர்ந்தால் எவ்வளவு துரு அகலும் என்று புத்தி கூட கூறுகிறது. பிறகு பழக்கமாகிவிடும். நினைவு யாத்திரையின் மூலமாகத்தான் நீங்கள் எப்பொழுதும் செல்வந்தர்களாக எப்பொழுதும் ஆரோக்கியமானவர்கள் ஆகிறீர்கள். சக்கரம் கூட நினைவில் வருகிறது. நினைவில் இருப்பதற்கு முயற்சி செய்யுங்கள். புத்தியில் சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கும். இப்பொழுது நீங்கள் மாஸ்டர் விதை ரூபமாக ஆகியிருக்கிறீர்கள். நினைவின் கூடவே சுய தரிசன சக்கரத்தையும் சுற்றுங்கள். பாரதவாசிகள் நீங்கள்தான் லைட் ஹவுஸாக இருக்கிறீர்கள். ஆன்மீக லைட் ஹவுஸ், அனைவருக்கும் வீட்டிற்கான வழியை காட்டுகிறீர்கள். இதையும் புரிய வைக்க வேண்டியுள்ளது. நீங்கள் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை கூறுகிறீர்கள். ஆகவேதான் நீங்கள் ஆன்மீக லைட் ஹவுஸ். உங்களுடைய சுய தரிசன சக்கரம் சுழன்று கொண்டே இருக்கிறது. பெயரை எழுதினால் புரிய வைக்க வேண்டியிருக்கும். பாபா புரிய வைத்துக் கொண்டே இருக்கிறார். நீங்கள் எதிரில் அமர்ந்து இருக்கிறீர்கள். யார் அன்பானவருடன் இருக்கின்றார்களோ அவர்களுக்குதான் ஞான மழை. எதிரில் அமரும்பொழுதுதான் அதிக சந்தோஷம் இருக்கிறது. பிறகு இரண்டாவது பதிவு செய்யப்பட்ட ஒளிநாடா மூலம் கேட்பது. மூன்றாவது நம்பர் முரளி சிவபாபா பிரம்மா மூலமாக புரிய வைக்கிறார். இந்த பிரம்மா கூட தெரிந்து இருக்கிறார் அல்லவா? ஆனாலும் நீங்கள் சிவபாபா சொல்கிறார் என்று புரிந்து கொள்ளவும், இதனை புரிந்து கொள்ளாத காரணத்தினால் கட்டளையை மீறி விடுகிறார்கள். சிவபாபா என்ன கூறினாலும் அதில் நன்மைதான் இருக்கிறது. ஒருவேளை தீமை ஏற்பட்டாலும் அது நன்மையாக மாறிவிடும். நல்லது இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் வெகு காலம் கழித்து கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமாகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கங்கள். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் வணக்கங்கள். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் அன்பு நினைவுகளும் வணக்கங்களும். தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது பாபாவின் ஒவ்வொரு கட்டளைப்படியும் நடந்து முன்னேற்றம் அடைய வேண்டும். ஒரு பாபாவிடம் உண்மையிலும் உண்மையான அன்பு வைக்க வேண்டும். நினைவில் இருந்துதான் உணவை சமைக்க வேண்டும், சாப்பிட வேண்டும்.
இரண்டாவது ஆன்மீக கலங்கரை விளக்கமாகி அனைவருக்கும் முக்தி ஜீவன் முக்திக்கான வழியை காட்ட வேண்டும். பாபாவிற்கு சமமாக நன்மை செய்யக்கூடியவர் ஆக வேண்டும். வரதானம் ஈஸ்வரிய பெருமிதத்தில் நிலைத்திருந்து ஒவ்வொரு கர்மத்தையும் பெருமை மிக்கதாக ஆக்கக்கூடிய அனைத்து குழப்பங்களிலிருந்தும் விடுபட்டவர் ஆகுக. விளக்கம் எப்பொழுதும் இதே ஈஸ்வரிய பெருமிதத்தில் இருங்கள். நான் பாப்தாதாவின் கண்ணின் மணி. நம்முடைய கண்கள் அல்லது பார்வையில் எந்த ஒரு பொருளும் நிறைந்துவிட முடியாது. இந்த ஞானத்தில் இருப்பதால் பல்வேறு குழப்பங்கள் தாமாகவே முடிந்து போகும். எந்த விதமான புகாரும் இருக்காது. எந்த அளவு ஒருவர் தமது பெருமையில் நிலைத்திருக்கிறாரோ அந்த அளவு மதிப்பும் அவருக்கு தானாகவே கிடைத்துவிடும். மேலும் அவரது ஒவ்வொரு கர்மமும் உயர்ந்ததாக இருக்கும். ஸ்லோகன்: யார் தன்னுடைய அனைத்தையும் பாபாவிடம் ஒப்படைத்து விடுகிறாரோ அவரே ட்ரஸ்டி ஆவார். அவ்யக்த சமிஞ்சை: மகான் ஆவதற்கு இனிமை மற்றும் பணிவு என்ற குணங்களை கடைபிடியுங்கள். உங்களது ஒவ்வொரு சொல்லிலும் இனிமை, திருப்தி, சரளத்தன்மையின் புதுமை இருக்க வேண்டும். பிராமண ஆத்மாக்களின் பேச்சு சாதாரணமானதாக இருக்கக்கூடாது. இதுதான் மகான் தன்மை மற்றும் இதுதான் புதுமை. இனிய பேச்சு இனிய சுபாவத்தின் மூலம் மற்றவர்களின் வாயை இனிப்பாக்குகிறீர்கள். எப்பொழுதும் களைப்பற்றவர்களாக ஆகுங்கள் மற்றும் இனிமையானவர்களாக ஆகுங்கள் என்ற வரதானங்களால் முன்னேறி பறந்து கொண்டே செல்லுங்கள். ஓம் சாந்தி.